ஸ்ரீமத் பாகவதம் 1வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பீஷ்ம தேவரின் பிரார்த்தனைகள் பதம் 39. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரையே நஷ்டப்ராயேஷ பத்ரேஷ நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி போஜனிஷ்டி. விஜயரத குடும்பாத்ததோத்ரே திதஹயரஸ்மினி தத்ஸுஜக்ஷணீயே பகவதிரதிரஸ்து மே முமுக்ஷூர்யமிக நிரீக்ஷ்ய ஹதா கதா ஸ்வரூபாம். விஜயரத குடும்பாத்ததோத்ரே திதஹயரஸ்மினி தத்ஸுஜக்ஷணீயே பகவதிரதிரஸ்து மே முமுக்ஷூர்யமிக நிரீக்ஷ்ய ஹதா கதா ஸ்வரூபாம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரணாரு இந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. இறக்கும் சமயத்தில் எனது இறுதி கவர்ச்சி பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மீது நிலை பெறட்டும். வலது கரத்தில் ஒரு சாட்டையையும் இடது கரத்தில் கடிவாளத்தையும் பிடித்திருந்தவரும் எல்லா வகையிலும் அர்ஜுனனின் ரதத்திற்கு பாதுகாப்பளிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தவருமான அர்ஜுனனுடைய சாரதியின் மீது என் மனதை நான் ஒருமுனைப்படுத்துகிறேன். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அவரை கண்டவர்கள் மரணத்திற்கு பின் அவர்களது சுய உருவங்களை பெற்றனர். ஒருவரை பகவானின் தூய பக்தர் ஒருவர் அன்பு தொண்டின் வாயிலாக பகவானுடன் திவ்யமான உறவு கொண்டிருப்பதால் தனக்குள் எப்பொழுதும் பகவான் இருப்பதை காண்கின்றார். அத்தகைய ஒரு தூய பக்தரால் கொஞ்ச நேரம் கூட பகவானை மறந்திருக்க முடியாது. இதுவே சமாதி என்று அழைக்கப்படுகிறது. யோகி ஒருவர் புலன்களை மற்ற எல்லா ஈடுபாடுகளிலிருந்தும் தடுத்து பரமாத்மாவை தியானிக்க முயல்கிறார். இதன் விளைவாக இறுதியில் அவர் சமாதி நிலை அடைகிறார். பக்தர் ஒருவர் பகவானின் உருவாம்சத்துடன் அவரது புனித நாமம் புகழ் லீலைகள் முதலியவற்றை இடையறாது எண்ணுவதன் மூலம் இன்னும் சுலபமாக சமாதி நிலை அடைகிறார். ஆகவே யோகியின் தியானமும் பக்தனின் தியானமும் ஒரே நிலையில் உள்ளவை அல்ல. யோகியின் தியானம் செயற்கையானது, ஆனால் பக்தனின் தியானமும் தூய அன்பும் தன்னிச்சையான பாசமும் கொண்ட இயற்கையான தியானமாகும். பீஷ்ம தேவர் ஒரு தூய பக்தர் ஆவார். மேலும் படை தளபதி என்ற முறையில் அவர் போர்க்களத்தில் அர்ஜுனனின் சாரதியாக இருந்த பகவானை அவரது பார்த்தசாரதி அம்சத்தில் இடைவிடாது அவரை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தார். எனவே பார்த்தசாரதியாக பகவான் நிகழ்த்திய லீலைகள் நித்தியமானதாகும். கடிகாரமுள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்கின்றது. அதே போலவே கம்சனின் சிறைக்கூடத்திலிருந்து பகவான் தோன்றியது முதல் அவரது இறுதியான மௌசல லீலை வரையுள்ள லீலைகள் அனைத்தும் எல்லா பிரபஞ்சங்களிலும் ஒன்று ஒவ்வொன்றாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அத்தகைய லீலைகளில் பகவானின் தூய பக்தர்களான பாண்டவர்கள் மற்றும் பீஷ்மரை போன்றவர்கள் அவரது நித்திய சகாக்களாக உள்ளனர். ஆகவே அர்ஜுனனால் கூட காண முடியாமல் போன பகவானுடைய அழகுமிக்க பார்த்தசாரதி ரூபத்தை பீஷ்மர் மறக்கவே இல்லை. பீஷ்ம தேவர் அழகிய பார்த்தசாரதிக்கு நேரெதிரே இருந்தார். அர்ஜுனனோ அவருக்கு பின்புறத்தில் இருந்தார். பகவானின் யுத்த தோற்றத்தை பொறுத்தவரை அர்ஜுனனை விட பீஷ்மதேவர் இந்த ரூபத்தை அதிகமாக விரும்பி அனுபவித்தார். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருந்த எல்லா வீரர்களாலும் நபர்களாலும் பகவானின் கருணையால் அவரை நேருக்கு நேராக காண முடிந்தது. எனவே மரணத்திற்கு பிறகு அவர்கள் அனைவரும் பகவானுடையதை போன்ற அவரது சுயமான ஆன்மீக உருவங்களை பெற்றனர். நீர்வாழ் பிராணிகளில் இருந்து பிரம்மா வரையுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைவரும் பரிணாம சக்கரத்தில் சுரண்டு கொண்டிருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் மாயா ரூபத்தில் உள்ளனர். அவை ஒருவரது கர்மங்களால் சம்பாதிக்கப்பட்டு ஜட இயற்கையால் அளிக்கப்படுவையாகும். பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்குள் கிடைத்துள்ள பௌதி உருவங்கள் அனைத்தும் அந்நியமான உடைகளாகும். பந்தப்பட்ட ஆத்மா ஜடசக்தியிலிருந்து விடுபடும் பொழுது அவனுடைய சுய உருவத்தை அவன் பெறுகிறான். அருவாவாதி பகவானின் அருவமான பிரம்ம ஜோதியை அடைய விரும்புகிறான். ஆனால் பகவானின் பின்ன பகுதிகளாக உள்ள ஜீவராசிகளுக்கு அது சிறிதும் உகந்ததல்ல. ஆகவே அருவாவாதிகளாக மீண்டும் இழிவடைந்து அருவாவாதிகள் மீண்டும் இழிவடைந்து நிலையற்ற ஜட உலர்களை பெறுகின்றனர். பகவானின் பக்தர்கள் அவருடைய ஆத்மாவின் மூல இயற்கையை பொறுத்து வைகுண்டத்திலோ அல்லது கோலோக விருந்தாவனத்திலோ பகவானுடையது போன்ற இரு கரங்களையோ அல்லது நான்கு கரங்களையோ கொண்ட ஒரு ஆன்மீக உருவத்தை பெறுகின்றனர். முற்றிலும் ஆன்மீகமான இவ்வுருவம் ஜீவனின் உண்மையான சுரூபமாகும். மேலும் பிரம்மதேவரால் பீஷ்மதேவரால் உறுதி செய்யப்பட்டதை போல் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பங்கு பெற்ற இரு பிரிவுகளிலும் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அவருடைய சொரூபத்தை அடைந்தனர். அனைவரும் ஒரே பலனையே அடைந்தனர். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவரிடம் மட்டுமல்லாமல் மற்ற பிரிவினரிடம் கூட கருணை கொண்டிருந்தார். பீஷ்மதேவர் பகவானின் இணைப்பிரியாத சகா என்பது எல்லா சூழ்நிலையிலும் உறுதி செய்யப்பட்டு இருந்தது. இருப்பினும் பிற வீரர்கள் அடைந்த நிலையை தாமும் அடைய வேண்டுமென்று விரும்பினார். முடிவு என்னவெனில், உள்ளேயோ அல்லது வெளியோ உள்ள பகவானை தரிசித்துக் கொண்டு உயிரை விடுபவர்கள் அனைவரும் அவருடைய சொரூபத்தை அடைவார்கள். அதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையாகும். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சத்சுரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாய மெய்யம் ததாதீம் ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீ ரூபாம் சாக்ரஜாதம் சககன ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதாம் சகன லலிதா ஸ்ரீ விசாகம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதாய நிதா குருபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரினே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரினே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. நீ புதுசா யாராவது வந்திருக்காங்களா? புதுசா இந்த பசங்கள்லாம் வந்திருக்காங்க. சரி, அந்த பசங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்காக வேண்டி நம்ம எல்லாரும் ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திர உச்சரிப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நமக்கு எடுத்துட்டு இருக்கிற ஸ்லோகம், பீஷ்மர இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் பகவானை பிரார்த்தனை செய்த ஸ்லோகம். விஜயரத குடும்பாத் ததோத்ரே திருதஹய ரஸ்மினி தச்சுஜிக்ஷணியே பகவதிரதிரஸ்து மே முமுக்ஷோ யமிக நிரீக்ஷய ஹத கதா ஸ்வரூபம். இறக்கும் சமயத்தில் எனது இறுதி கவர்ச்சி பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மீது நிலை பெறட்டும். வலதுகரத்தில் ஒரு சாட்டையும் இடதுகரத்தில் கடிவாளத்தையும் பிடித்திருந்தவரும் எல்லா வகையிலும் அர்ஜுனின் ரதத்திற்கு பாதுகாப்பு அளிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தவருமான அர்ஜுனுடைய சாரதியின் மீது என் மனதை நான் ஒருமுனைப்படுத்துகிறேன். குருஷேத்திர போர்க்களத்தில் அவரை கண்டவர்கள் மரணத்திற்பின் அவரது சுய உருவங்களை பெற்றனர். இங்க ரெண்டு முக்கியமான விஷயம், பீஷ்மர் போன்ற ஒரு பக்தர்கள் சுத்த பக்தர்கள் இந்த உலகத்தில் வரும்போது ரெண்டு விஷயத்தை நமக்கு உதாரணமாக இருந்து காமிக்கிறாங்க. ஒன்று வாழும் கலை, இன்னொன்று இறக்கும் கலை. வாழும்போது எப்படி ஒருத்தர் வாழணும், இந்த உடலை விடும்போது எப்படி ஒருத்தர் உடலை விடணும், இந்த ரெண்டு கலையுமே வந்து பீஷ்மர் போன்ற சுத்த பக்தர்கள் நமக்கு காமிக்கிறாங்க. வாழும்போது எப்படி நம்ம கிருஷ்ண உணர்வு பயிற்சி செய்யறது, அதுதான் வாழும் கலைன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இறக்கும் தருவாயிலும், இறக்கும் தருவாயில நம்ம என்ன உணர்வோட வாழ்றோமோ அதே நம்ம ஆயிடுவோம்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார் இல்லையா. எம் எம் பாபி ஸ்மரன் பாவோ எஜக் தந்தே கலைவரம் தம் தம் மேவைதி கவுந்தேய சதா தத் பாவ பாவிதா. இறக்கும் தருவாயில என்ன நினைவு வரும்னா, இப்ப நம்ம எந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த சிந்தனைகள் தான் இறக்கும் தருவாயில வரும் மரணம் சம்பவிக்கும் போது. அதே சமயம் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் எப்ராதேசி மத்பாவம் யாதி நாதி அத்த அசம்சயா. அந்த காலே அப்படின்னா இறக்கும் தருவாயில், அந்த காலேச்ச மாம் ஏவ என்னுடைய நினைவோட ஸ்மரன் முக்துவா என்னுடைய நினைவோட இந்த உடலை யாராவது விடுறாங்கன்னா அதே பாவத்தோட அவங்க என்னைய வந்து அடைவாங்கன்னு சொல்றாரு கிருஷ்ணன். இப்ப உடலை விடுறதுன்னா என்னன்னா, நமக்கு ரெண்டு சரீரம் இருக்கு, ஒன்னு வந்து ஸ்தூல சரீரம் இன்னொன்னு சூட்சம சரீரம். மரணம்ங்கிறது வந்து நம்ம இந்த ஸ்தூல சரீரத்தை தான் விடுறோம். ஸ்தூல சரீரம் எதனாலானது, பஞ்சபூதங்கள் பூமி ஆப்போ அனலோ வாயு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். அந்த சூட்சம சரீரங்கிறது மனம் புத்தி அகங்காரம். மரணம்னா என்னன்னா, நான் இந்த சரீரத்தை இந்த ஜட சரீரத்தை விட்டுறேன், இதுக்குள்ள இன்னொரு சூட்சம சரீரம் இருக்கு, அதுவும் பௌதிகமான சரீரம் தான். அந்த ரெண்டுமே பௌதிகமான சரீரம் தான். மனம் புத்தி அகங்காரம் ஆகட்டும் சரி, பஞ்சபூதம் சரி, இந்த அஞ்சுமே வந்து ஜட சரீரம் தான். அதனால கிருஷ்ணர் சொல்றார், மமே வாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன. ஜீவபூதா உயிர் வாழியான நம்ம, இந்த உடல் இருக்கக்கூடிய ஆத்மா நித்தியமானவன். ஆனா அவன் என்ன ஆயிடுறான், நம்ம என்ன ஆயிடுறோம்னா, நம்ம நித்தியமானவங்க தான். இந்த உடல் உள்ள ஆத்மா நித்தியமானது. மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. மனம் உட்பட புலன்கள் எடுத்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். இதேதான் ஏழாவது அத்தியாயத்தின் கிருஷ்ணர் உறுதிப்படுத்துறார். பூமி ஆப்போ அனலோ வாயு கம்மனோர் புக்தி ரேவச்ச அகங்கார மிதியம்மே பின்னாமே பிரகிருதி அஷ்டதா. என்னட்டிருந்து பிரிந்த சக்தின்னு சொல்றார் கிருஷ்ணா. கிருஷ்ணாட்டிருந்து பிரிந்த சக்தி என்னது, பூமி ஆப்போ அனிலோ வாயு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம். இதெல்லாமே கிருஷ்ணாட்டிருந்து பிரிந்த சக்தி. இது வந்து கிருஷ்ணனுடைய கீழ்நிலையான சக்தி அல்லது ஜட சக்தி. இந்த சக்திக்கு நிறைய பேர் உண்டு. இந்த சக்திக்கு வந்து கிருஷ்ணாட்டிருந்து பிரிந்த சக்திக்கு பௌதிக சக்தி, பகிரங்க சக்தி, ஜட சக்தி, கீழையான சக்தி, மாயா சக்தி, இப்படி எல்லாம் பேர் உண்டு. குழப்பற மாதிரி இருக்கா, தெளிவா இருக்குல்ல. இந்த சக்தி இப்ப நமக்கு எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த அஞ்சு பூதமும் உள்ள இருக்கிற மூணு ஜட உடலும், அதாவது வெளியில உள்ள உடல் உள்ள உள்ள உடல் ரெண்டுமே ரெண்டுமே வந்து இந்த எட்டுமே வந்து பகிரங்க சக்தி, கிருஷ்ணன் பிரிந்த சக்தி. அந்த இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா கிருஷ்ணனுடைய மத்திய சக்தி, தடஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணனுடைய மத்திய சக்தி, கிருஷ்ணனுடைய ஆத்மீய லோகம், கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி. அதுக்கும் நிறைய பேர் உண்டு, அந்தரங்க சக்தி, யோகமாய சக்தி, ஆன்மீக சக்தி, அந்த மாதிரி பேர் உண்டு கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி. சோ இப்படி கிருஷ்ணா இந்த உலகத்தை படைக்கும் போது இந்த ஜீவாத்மா இந்த உடலை எடுத்துன்றான். அவனுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது, அதுல இந்த உடல் எடுத்துன்றான். இந்த உடல் எடுத்துனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, நம்மளுடைய உண்மையான ஆதாரமான நிலை என்னங்கிறத நம்ம மறந்து போயிடும். கிருஷ்ணர் என்ன சொன்னார், மமே அம்சோ ஜீவ், என்னுடைய அம்சம் ஜீவபூதா உயிர் வாழி, எனக்கு எல்லாமே என்னுடைய அம்சம் சொல்றாரு கிருஷ்ணா. மமே அம்சோ ஜீவலோக ஜீவபூத சனாதனா, நித்தியமானவங்க நம்ம எல்லாரும், நித்தியமானவங்க நம்ம எல்லாரும் கிருஷ்ணோட அம்சம். அதை மறந்து போடுறோம் புலன்களாலும் மனதினாலும். இப்படியே நம்ம இந்த புலன்களுடைய வழிகாட்டுதல்லையும் மனதோடைய வழிகாட்டுதலையும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, மனதோட வேலை என்னன்னா, சில விஷயங்கள் மேல பற்றுதல் வைக்கும், சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும், சில விஷயங்களை நிராகரிக்கும். புலன்கள் வந்து புலன்பு விஷயங்களை நோக்கி ஓடும், புலன்கள் வந்து புலன்பு விஷயங்களை நோக்கி ஓடும். புலன்களோட வேலை அதுதான். புலன்களோட வேலை என்னன்னா, புலன்பு விஷயங்களை நோக்கி போகும். தியாயதோ விஷயான்பும் சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ விஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ளமா ஸ்மிருதி விப்ளமோ புத்தி நாசோ புத்தி நாசோ வினசதி. அதாவது புலன்கள் வந்து புலன்பு விஷயங்கள் நோக்கி போகும், எது மேலேயாவது பற்றுதல் வைக்கும், மனது அந்த பற்றுதலை நினைச்சிட்டு இருக்கும், புத்தி அதை அடையிறதுக்கான முயற்சி செய்யும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், முதல்ல வந்து ஒரு 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 பொருள் மேல பற்றுதல், ஜாயதோ விஷயான்பம் சங்கஸ்தே சுப்பஜாயது. அந்த பற்று அது அடையணுங்கிறதுக்கு ஆசை அதிகரிச்சுட்டே இருக்கும், பேராசை. அது 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 வந்து கிடைக்காதப்போ அது ஏமாற்றமாகவும் ஏக்கமாகவும் இருக்கும். அது கிடைச்சிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கும், கைவிட்டு போயிடுச்சுன்னா கோபம் வரும். ஏதோ விஷயான் சங்கஸ்தேசு சங்கா சஞ்சாயிருக்காம காமம் வந்து என்ன ஆகிடும், குரோதமாக மாறும். ஃபஸ்ட்டு ஒரு பொருள் மேலே பற்றுதல் வரும், அந்த பற்றுதல் என்ன ஆகிடும்னா அந்த அந்த ஆசை நமக்கு கைவராமல் போகும்பொழுது அது வந்து கோபமாக மாறிடும். குரோதா பவதி சம் மோகா, கோபம் இருக்கிற இடத்துல அறியாமை வந்துடும். கோபப்படுறவங்க என்ன பண்ணுறோம் என்ன செய்யணும்னு தெரியாது, தடுமாறிடுவாங்க. குரோதா பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ளமா, மோகத்தினால அறியாமை வந்துட்டா சாஸ்திரம் புரியாது. சாஸ்திரம் புரியலனா எல்லாமே புத்தி நாசம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே வீணாப்படும் அப்படின்னு கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்லித்தரார். ஸோ இப்படிதான் நம்ம பல காலமா இந்த ஜீவாத்மா இந்த உடல் எடுத்துட்டு இருந்து நம்ம இந்த உடல்ல வந்திருந்து பல ஜென்மங்களா பல யுகங்களா இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ மேலேயே பற்றுதல் வச்சுட்டு அது அது கிடைக்காம கஷ்டப்படுறோம். அப்புறம் அது மேலே ரொம்ப என்ன சொல்ற கவர்ச்சி ஏற்பட்டு அது அடுத்தவங்களுக்கு கிடைக்கும்போது பொறாமையாகுது, நம்ம கிடைக்கலங்கிறது கோபம் வருது. இந்த கோபம் பொறாமை அகங்காரம் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் பல ஜென்மங்களா பல பிறவிகளா. அது ஏன் தொடருதுன்னா இந்த உடல்ல நிறைவேறாமல் போகும்போது அந்த மனம் அடுத்த உடல்ல போய் முயற்சி பண்ணுது இல்லையா. நமக்கு மனம் இருக்கு, புத்தி இருக்கு, அகங்காரம் இருக்கு. மரணம்னு என்னது, நான் இந்த உடலை விட்டுறேன். மரணங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தினமும் தூங்கி எந்திரிக்கிறோம். மரணத்தின் போது எந்திரிக்கும் போது வேற உடல் இருப்போம், அவ்வளோதான் வித்தியாசம். தினமும் தூங்கி தூங்கி எந்திரிக்கிறோம். மரணங்கிறது ஒரு நீண்ட தூக்கம், எந்திரிக்கும் போது அடுத்த உடல்ல இருப்போம். திரும்பவும் நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல செயல்கள் நடந்துட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசியுடைய வாழ்க்கையிலும் புலன்போ இருக்கு. எல்லா ஜீவராசியும் அவங்கவுங்க நிலையில புலன்பு அனுபவிக்கணும்னு முயற்சிக்கிறாங்க. பறவைகளாகட்டும், விலங்குகளாகட்டும், மனுஷங்களாகட்டும், தேவர்களாகட்டும் இல்லையா, எல்லாருக்குமே புலன்பு அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. வசதியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஸோ இதுதான் நம்முடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். எப்படியாவது என்னுடைய நிலையை நான் தக்க வச்சுக்கிட்டு அதில் வந்து புலன்பான வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும், அதுக்கான முயற்சிகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கான முயற்சிகளை நம்ம தீவிரமாக எடுக்கிறதுனால நம்ம என்ன ஆயிடுறோம்னா நம்முடைய உண்மையான சொரூப நிலையை மறந்துடுறோம். இந்த உடலோடையும் இந்த உடல் எடுத்துட்டதுனாலையும் முக்குணத்தினுடைய செயலாலையும் பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி சர்வச பிரகிருதிங்கிறது இந்த இயற்கை. இந்த இயற்கை எப்படி படைக்கப்பட்டிருக்கு, குணை கர்மானி சர்வச மூணு குணத்தில் இயங்கின்றிருக்கு. நம்ம இந்த உடல் எடுத்த உடனே மூணு குணத்துக்கு கட்டுப்பாட்டில் வந்துடுவோம். சத்வ ரஜஸ் தமஸ், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம். இந்த மூணு குணத்தில் செயல்படும் போது பிரகிருதியை கிரியமானி குணை கர்மானி சர்வச அகங்கார விமூட ஆத்மா, அகங்காரத்தினால் அந்த முட்டாள் ஆத்மா என்ன நினச்சிக்கிறான், கர்த்தாக மது மன்னி, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் கர்த்தா நான் தான் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தவறு. ஸோ இந்த தவறுலேருந்து நம்மளை நம்ம பண்ணிக்கிற தவறு என்னது, முதல்ல நம்மளுடைய உண்மையான நிலை என்னன்னு மறந்துடுறோம். நம்ம நான் இந்த சரீரம் கிடையாது, நான் நித்தியமானவன், நான் கிருஷ்ணனுடைய சேவகன். இங்கே சொன்ன மாதிரி கடைசி வரியில் பீஷ்மர் என்ன சொன்னார்னா அவங்க சொரூப நிலை அடைஞ்சாங்கன்னு சொல்கிறார். நம்முடைய சொரூப நமக்குன்னு ஒரு சொரூபமான நிலை இருக்குது, அது என்னது, நம்முடைய சொரூபமான நிலை ஜீவேரே சொரூபகை கிருஷ்ணரே நித்யதாஸ். இதுதான் நம்முடைய ஸ்வரூப சித்திங்கிறது, உண்மையான சுரூபமான நிலை அதுதான். ஜீவாத்மாவோட உண்மையான சுரூபம் பகவானுடைய சேவகன். நம்ம அதையும் மறந்துடுறோம், அப்புறம் நம்ம வந்து நான் நித்தியமானவங்கிறது மறந்துடுறோம். எதனால, இந்த மனம் உட்பட உடல் புலன்களோட மன இந்த முக்குணங்களுடைய கலவையினாலையும் இந்த உடல் எடுத்துட்டதுனாலையும் மனம் உட்பட இந்த இந்திரியங்களோட செயல்படுறதுனாலையும் நம்ம உண்மையான நிலையை நம்ம மறந்துடுறோம். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் பகவான் இங்கே தோன்றார். பகவான் இங்க தோன்றலைன்னா இது நமக்கு இதெல்லாம் தெரியாது. பகவான் இங்க தோன்றி பகவத்கீதை மூலமா நமக்கு இதை வந்து அறிவுறுத்துறார். இதிகாச புராணங்கள் வேதங்கள்லாம் இதை பத்தி சொல்லுது. ஆச்சாரியர் அமைச்சு வைக்கிறாங்க, ஆச்சாரியர் வந்து அதான் சொல்றார். சில சமயம் பகவான் நேரடியாக சொல்றார், சில சமயம் ஆச்சாரியர் சொல்றார். சில சமயங்கள்ல பாகவதத்துல வரக்கூடிய சரித்திரத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாகவதத்துல வரக்கூடிய கதைகள் எல்லாமே ஏதோ ஒரு கற்பனையால் சொல்லப்பட்டதோ இல்லை சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ அந்த மாதிரி கிடையாது. பாகவதத்தில் வரக்கூடிய ஓரொரு நபர்களும் ஓரொரு சரித்திரங்களும் பகவானுடைய விருப்பப்படி பகவானுடைய ஏற்பாட்டின்படி நடக்கக்கூடியது. ஸோ அதில் நம்ம நிறைய தடவை பல தடவை கேட்டிருப்போம் பரத மகாராஜோடைய சரித்திரம். பரத மகாராஜ் அவர் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். அதனாலதான் இதுக்கு இன்னைக்கு பாரத வருஷம் பாரத பூமின்னு சொல்லப்படுது, பரத சக்கரவர்த்தி ஆண்டதுனால. அப்ப வந்து ஒட்டுமொத்த நிலப்பகுதியும் பாரத பூமியா இருந்தது. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் மட்டும் பாரத பூமின்னு சொல்லிக்கிறோம், ஆனா என்டையர் ஒட்டுமொத்த நிலப்பகுதியும் பரதன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். ஆனா பரத மகாராஜுக்கு அதுல பற்றுதல் இல்லை அவ்வளவா. ஏன்னா அவர் வந்து ஒரு ராஜ ரிஷி. ரிஷிகள்ல கூட நிறைய வகையான ரிஷிகள் இருக்காங்க, தேவ ரிஷி, பிரம்ம ரிஷி, ராஜ ரிஷி. தேவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தேவ ரிஷி நாரத முனிவர். பிரம்ம ரிஷினா இப்ப விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், இவங்கெல்லாம் பிரம்ம ரிஷி, வால்மீகி. ராஜ ரிஷினா தசரதர், ஜனகர், பரீட்சித், பிரல்லாத், பிருத்து மகாராஜ், இவங்கெல்லாம் ராஜாவா வாழ்ந்த ரிஷிகள். அவங்க ஆடம்பர வாழ்க்கையில் இருப்பாங்க, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிஷி மாதிரி தான் வாழ்வாங்க. அந்த பௌத்திக வாழ்க்கையில துளி கூட அவங்களுக்கு பட்டுதல் இருக்காரு. பரத மகாராஜ் நினைச்சிருந்தாரு, எனக்கு எனக்கு வந்து இந்த உலகம், அவர் பொறுத்தவரை இந்த உலகம் அவர் சந்தோஷம் தரல. அவர் வந்து தன்னுடைய மனது, அவருடைய புத்தி எல்லாமே பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினார். அவர் பகவானுடைய சுத்த பக்தராக இருந்ததுனால அவர் இந்த உலக கவர்ச்சினாலேயோ ஆடம்பரத்தினாலேயோ அவரை பேர் அவரை வந்து நிறைய பேர் புகழ்றதுனால இல்லை, அவருக்கு நிறைய பேர் அவரை வந்து அவருக்கு சேவை பண்ணுறதுனால எல்லாம் அவர் வந்து அந்த புகழ்ச்சியிலையும் அந்த இதுலையும் அவர் மயங்கலை. அவர் எல்லாமே அதெல்லாம் பகவானுடைய சேவையாக எடுத்துட்டார். இது வந்து இவங்க எனக்கு செய்கிறாங்கன்னா இது பகவானுக்கு பகவானுடைய பிரதிநிதியாக நான் இருக்கேன், அதனால எனக்கு இங்கே மரியாதை கொடுக்குறாங்க. அப்படி தான் அவர் எடுத்துட்டார். இப்படி அவர் நாளுக்கு நாள் அவருடைய மனம், அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து கிருஷ்ணர்லேயே லயிச்சிருந்தது, பகவான் மேலே 100%. ஒரு கட்டம் வந்த உடனே அவர் தன்னுடைய ராஜ்யத்தை துறந்தார். தன்னுடைய ராஜ வாழ்க்கை, ராஜ சிம்மாசனம், சேவகர்கள், மந்திரிகள், பணிப்பெண்கள், ஒட்டுமொத்த சொத்து, உலகத்துக்கே சக்கரவர்த்தியம், அது ஒரு துச்சமாக விட்டுட்டு போனார். ஆச்சாரியர் என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, மலம் கழிச்சிட்டு வர மாதிரி இல்லையா. மலம் கழிச்சிட்டு வரவங்க அங்கிருந்து அந்த இடத்து மேலே ரொம்ப பற்றுதலாக இருப்பாங்க, எப்படா அந்த இடத்த விட்டு போவோன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பரத சக்கரவர்த்தி இந்த உலகத்தை துச்சமாக விட்டுட்டு போனார், காட்டில் போய் தவம் செஞ்சார். அப்படி அவர் தவம் செய்யும்போது அவருடைய அந்த தூய்மையினால, அவருடைய எளிமையினால, அவருடைய பணிவுனால அவர் வெகு சீக்கிரமாகவே அந்த யோகத்தில் முன்னேற்றம் அடைந்தார். பக்தியில் அவர் எல்லா பக்கமும் பகவானை பார்த்தார் அந்த இடத்துல. இப்போ நம்மளால ஏன் எல்லா இடத்துலையும் பகவானை சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியலன்னா, நமக்கு பக்திங்கிறது வந்து ஏதோ ஒரு ஒரு முயற்சி பண்ணுறோம் அவ்வளோதான். நம்ம இப்போதான் ஆரம்ப நிலையில் இருக்கோம். நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால நம்மளால எல்லாத்தையும் பகவானை சம்மந்தப்படுத்தியும் பகவானாகவும் பார்க்க முடியல, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்கிறதுனால. இப்போ பிரபுபாதர் போன்ற பக்தர்கள், பிரபுபாதர், இப்போ இருக்கிற ஆச்சாரியர்கள், குரு மகாராஜ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் கிருஷ்ணோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து பக்தியில் உன்னதமான நிலையில் இருக்காங்க. பரத மகாராஜ் பக்தியில் உன்னதமான நிலையில் இருந்தார். அவர் நிற்கும்போது, நடக்கும்போது எப்பவுமே அவர் பகவானுடைய ஸ்மரணத்தில் இருந்தார். இதுதான் உதாரணம் வாழ்றதுக்கு, வாழ்றதுக்கு உதாரணமாக இருந்தார் அவர். அவர் சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட எல்லாத்தையும் துறக்க தயாராக இருந்தார் கிருஷ்ணருக்காக. கிருஷ்ணருக்காக ஏற்றுக்கணுமா, ஏற்றுக்கவும் தயாராக இருந்தார். இதுதான் சுத்த பக்தருக்கு அடையாளம். கிருஷ்ணரை அடையிறதுக்காக செல்வம் ஒரு தடையாக இருக்கணும்னா அதை துறக்கவும் தயாராக இருக்கணும். கிருஷ்ணரை அடையிறதுக்கு செல்வம் தேவைன்னா அது ஏற்றுக்கவும் தயாராக இருக்கும். கிருஷ்ணர் விரும்பினா செல்வத்தை ஏற்றுக்கலாம், கிருஷ்ணர் விரும்பலை அப்படின்னா செல்வத்தை துறக்கலாம். கிருஷ்ணருக்காக செல்வத்தை ஏற்றுக்கவும் செய்யலாம், கிருஷ்ணருக்காக செல்வத்தை துறக்கவும் செய்யலாம். கிருஷ்ணருக்காக செல்வத்தை ஏற்றிருந்த பக்தர்கள் யாரு? யார் கிருஷ்ணருக்காக செல்வத்தை ஏற்றினாங்க? யுதிஷ்டிர மகாராஜ், குசேலர், பிரல்லாத் மகாராஜ், துருவ மகாராஜ், இவங்கெல்லாம் செல்வத்தை ஏற்றினாங்க. பிரியவரத மகாராஜ், இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள வசதிகளை, பொறுப்புகளை ஏற்றுட்டாங்க. அந்த பொறுப்புகளை வந்து அனுபவிக்கிறதுக்காக ஏற்றுக்கல. யுதிஷ்டிர மகாராஜரும் சரி, பிரியவரத மகாராஜ் சக்கரவர்த்தியும் சரி, துருவ மகாராஜ் விரும்பி தான் போனார். ஆனால் கிருஷ்ணரை பார்த்தோன்னே எனக்கு வேணான்னு சொன்னார், ஆனால் கிருஷ்ணர் அவர் கொடுத்தார். அதே மாதிரி பிரல்லாத் மகாராஜும் எனக்கு வேண்டாம், என்னுடைய அப்பாவுடைய அரியாசன் எனக்கு வேண்டாம், எனக்கு பயம், பிரல்லாத் மகாராஜ் எனக்கு பயமாக இருக்குனார். இந்த பௌதிக உலகத்தை நினைச்சா எனக்கு பயமாக இருக்குன்னு நரசிம்மர் சொன்னார். உனக்கு என்ன பயம் பிரல்லாதா, நீ என்னுடைய பக்தன் இல்லையா, நீ இதனாலலாம் பாதிப்படைய மாட்டேன். அதனால கிருஷ்ணர் விரும்பினாருன்னா செல்வத்தை ஏற்றுக்கலாம், அதே சமயம் கிருஷ்ணரை அடையிறதுக்கு செல்வம் தடையா இருந்தா அது துறக்கவும் தயாரா இருக்கு. பரத மகாராஜ் நினைச்சார், என்னுடைய செல்வம் எனக்கு ஒரு தடையா இருக்கு, அதை தூக்கி தூர போட்டார். சில சமயங்கள் பக்தர்கள் தூர போடலாம், கிருஷ்ணர் எடுத்துடுவார். அனுகிரகணானி ஹரே சத்தனம் சனை, கிருஷ்ணர் ஒருத்தர் மேல முதல் அனுகிரகம் பண்றாருன்னு அவர்கிட்ட உள்ளதெல்லாம் எடுத்துருவார்னு அர்த்தம். அப்படிதான் பலி சக்கரவர்த்தி எல்லாம் எடுத்துட்டார். உடனே பலி ஆத்ம நிவேதனம் செய்தார். ரொம்ப உன்னதமான பக்தரா இந்த உலகத்துக்கு கிருஷ்ணர் அவர் காமிச்சார். எப்படி கிருஷ்ணர் விரும்பினார்னா எல்லாத்தையும் துறக்க தயாரா இருக்கணும், கிருஷ்ணர் விரும்புறாருன்னா எல்லாத்தையும் ஏற்றிருக்க தயாராக இருக்கும். விருந்தாவனத்திலிருந்து ஆறு கோசாமிகளும் பெரிய பெரிய ஜமீன்தார் குடும்பத்திலிருந்து பிறந்தவங்க. அந்த காலத்திலேயே கோடிக்கணக்கான வருமானம் அவங்களுக்கு இருந்தது. ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, ரேகநாதாஸ் கோசாமி, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் வந்தவங்க. ஆனால் அதெல்லாம் துச்சமாக விட்டு வந்தாங்க. தத்தா தத்வா பூர்ணம சேஷ மண்டலபதி, மண்டலபதி பெரிய பெரிய ஜமீன்தார், நிறைய பேர் அவங்க கீழே கைகட்டி நிற்பாங்க. ஆனால் நம்ம துச்சவா அப்படி தூக்கி போட்டு வந்தாங்க. இதெல்லாம் ஆனால் கோபீனத்தோடு இருந்தாங்க விருந்தாவனத்தில், வெறும் கோபீனை மட்டும்தான் கட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி வைராக்கியம் சைத்தன்மா அப்படிய சகாக்களுக்கு இருந்தது, பக்தர்களுக்கு. ஸோ எப்படி பரத மகாராஜ் எல்லாத்தையும் தூரம் போட்டுட்டு, அவர் பகவான் தான் என்னுடைய இலக்கு, அவர் தான் என்னுடைய லட்சியம், அவரை தான் அடையணும், அவர் தான் எனக்கு, அவர் தான் என்னுடைய சொத்து, இந்த சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை, இது எனக்கு இது சொத்தே கிடையாது, அதுதான் உண்மையான சொத்து, அந்த சொத்தை நான் அடையணும், பக்திங்கிற சொத்தை அடையணும், பகவான் மேல பிரேமங்கிற சொத்தை நான் அடையணும், பகவான்கிற மிக உன்னதமான சொத்தை நான் அடையணும் அப்படின்னு பரத மகாராஜ் ஆசைப்பட்டார். அதுக்கு ஆசைப்படலாம், அது தப்பு இல்லை. ரூப கோசாமி என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ண பக்தி அடைகிறதுக்கு பேராசை வேணும் சொல்றாரு. ஏதாவது நம்ம பொருள் வாங்கினா அதுக்கு பைசா கொடுக்கணும் இல்லையா, அப்ப கிருஷ்ண பக்திக்கு என்ன விலை கொடுக்கணும்னா பேராசை பண்ணணுமா, நான் இன்னும் பெரிய, எனக்கு இன்னும் கிருஷ்ணர் மேல ரொம்ப பட்டுதல் வரணும், இன்னும் நான் கிருஷ்ணர் மேல பக்தி வளர்த்துடணும் அப்படி, நாளுக்கு நாள் அது பேராசை அதிகரிச்சுட்டே இருக்கு. எப்படி பரத மகாராஜ் எல்லாத்தையும் திறந்து அவர் தனி இடத்துல இருந்து பக்தி தொண்டு பண்ணிட்டு இருந்தார், அதுலதான் தப்பு இருக்கா? தப்பு இல்லையா, தப்பதான் இருக்கா? இல்ல. அப்போ ஒரு நாள் பரத மகாராஜ் கண்டகி நதியோரத்துல தவம் செய்துட்டு இருக்கும் போது ஒரு அழகான மான் அங்க தண்ணி குடிக்க வந்தது, அதுலதான் தப்பு இருக்கா? மான் தண்ணி குடிக்க வந்ததுன்னு தப்பு இல்லையா? அந்த மானும் கர்ப்பவதியா இருந்தது. அப்படி அந்த மான் தண்ணி குடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சிங்கத்தோட கர்ஜனை கேட்டு, இந்த சிங்கத்தோட கர்ஜனை கேட்டவொடனே இந்த மானுக்கு பயம் வந்துடும், பயந்து போய் அந்த நதியை கடக்கும் போது என்ன ஆயிடுன்னா அந்த மானுக்கு குட்டி போ டெலிவரி போட்டு குட்டி 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 போட்டுடும். குட்டி போட்டோடனே அந்த அதிர்ச்சியில் அம்மா மான் இறந்து போயிடும், இந்த குட்டி மானும் தண்ணியில் விழுந்துடும், தண்ணியில் விழுந்து அது உயிருக்காக போராடிட்டு இருக்கும். இந்த பரத மகாராஜ் ஜெபம் பண்ணிட்டு இருந்தவர் அதை பார்த்த உடனே உடனே போய் அந்த குட்டி மானை காப்பாத்தினார். அதுல ஏதாவது தப்பு இருக்கா? குட்டி மானை காப்பாத்தினதுல தப்பு இல்லை இல்லையா? சரி, இப்படி குட்டி மா, ஏன்னா ஒரு ஒரு ராஜாவோட கடமை என்னன்னா எல்லா பிரஜைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதான், மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிர் வாழ்களுக்கும். ஸோ இப்படி பரத மகாராஜ் இந்த குட்டி மானை காப்பாத்தினார். அதுக்கப்புறம் அவர் சிந்திச்சார், இந்த குட்டி மானை நான் இங்கே விட்டுட்டு போயிட்டேன்னா என்ன ஆகிடுவதுக்கு, யார் இப்போ சாப்பாடு கொடுப்பாங்க, இது யார் கவனிச்சுக்குவாங்க, ஒருவேளை திரும்ப அந்த சிங்கம் வந்து இதை சாப்பிடுமோ, புலி வந்து சாப்பிடுமோ அப்படின்னு நினச்சிருந்தார். அதை தன்னுடைய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்தார். அதில் ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இல்லை இல்லை. ஏன்னா பாவம் விட்டுட்டு வந்தால் என்ன ஆகிடும், ஏதோ மிருகம் மிருகம் வந்து சாப்பிடும், தப்பு இல்லை இல்லை. தப்பு இருக்கா இல்லையா? தப்பு இல்லை. எவ்வளோ பேர் தப்பு இருக்குங்கிறீங்க? தப்பு இருக்குன்னு சொல்லவும் கை தூக்கலாம். பரத மகாராஜ் அவர் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்தது தப்பு, ஒன்று ரெண்டு தப்பே இல்லை, கரெக்டு தான். ஏன்னா அந்த மான் அங்கே விட்டுட்டு போனால் பாவம், அது சிங்கம் புலி எல்லாம் வந்து சாப்பிடுவோம், கரண்டி எல்லாம் இருக்குது, ஓனாய் இருக்குது, நரி இருக்குது, திரும்ப ஒரு தண்ணியில் உழுந்துடலாம், அது தெரியாமல் நம்ம பார்த்துருக்கோம். அன்றைக்கி குட்டி நாய் வந்து சாக்கடையில் உழுந்து கஷ்டப்பட்டு இல்லையா, அப்போ அது பெரிய நதியே ஓடின்னு இருக்கு. அப்போ அது தப்பா இல்லையா? விட்டுட்டு போனால் தப்பா, கூட்டின்னு வந்தால் தப்பா? எதுக்காக ஒன்று கை தூக்கி தான் ஆகணும், ரெண்டுமே தெரியாதுங்கிறவங்க அதுக்கும் கை தூக்கலாம். எவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வந்தது சரிதான் அப்படின்னு சொல்கிறீங்க? கூட்டிகிட்டு வந்து சரிதான் சொல்கிறவங்களாம் கை தூக்கலாம். சரி, ஓகே. தப்பு தான் சொல்கிறவங்க கை தூக்கலாம், கூட்டிகிட்டு வந்து தப்பு தான். ரெண்டு பேர் எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்க கை தூக்கலாம், ரெண்டுக்குமே எனக்கு தெரியாது, சரியோ தப்போ நீங்களே சொல்லிடுங்க. ஓகே. உண்மையில் இந்த சம் இது என்ன நடக்குதுன்னு அப்ப நம்ம படிச்சுட்டு வர போறோம். பரத மகாராஜ் இந்த குட்டி மானை தன்னுடைய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்தபோது அவருக்கு அந்த மான் மேல கொஞ்சமா பற்றுதல் ஏற்பட்டது. சாப்பிடும்போது தூங்கும்போது தூங்கும்போது தன் மார்பு மேல போட்டுக்குவார், சாப்பிடும்போது அதுக்கு சாப்பாடு கொடுப்பார், அது கூட விளையாடுவார், நல்லா கவனிச்சுக்குவார். யாகம் செய்யும்போது அந்த மான் அதை சுத்தி வரும். அவர் பூஜை பண்ணும்போது மான் அவர் பக்கத்திலே இருக்கும். சில சமயம் யாகத்தில் உள்ள பொருட்கள்லாம் அசுத்தப்படுத்தும், இருந்த மானை விரட்டி விடுவார். இப்படி அந்த மான் கூட வாழ்ந்து இருக்கிறார். ஒரு நாள் பரத மகாராஜ் அவர் யாகம் செய்யும்போது அந்த மான் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணும், அங்கே அசுத்தமெல்லாம் பண்ணிட்டு அவர் விரட்டி விட்டுடுவார். விரட்டி விட்டு மான் எங்கே போடும். ஒரு கொஞ்ச நேரத்தில் என்ன இருக்கு, ஒரு வருத்தமாக இருந்தது, மான் எங்கே போயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரியலையே, யானை கீடு மிதிச்சிருமோ அதையே அப்படின்னு பயந்து போய் யாகத்தை பாதி நிப்பாட்டிட்டு இந்த மானை தேட போக ஆரம்பிச்சிருவார். இது கொஞ்ச நாளாக அவருக்கு மனதில் வந்து என்ன ஆகிடும்னா, மந்திரம் ஜபிக்கும் போதும் சரி, பூஜை பண்ணும்போது சரி, யாகம் பண்ணும்போது சரி, அந்த மானுடைய நினைவு அவருக்கு வந்துட்டே இருக்கு. அவருடைய கஞ்சி அவ்வளோ அழகாக இருக்கு, அது உடல் அந்த புள்ளி எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு, அது எவ்வளோ என் மேலே அன்பாக இருக்கு அப்படின்னு அந்த மானே நினச்சிட்டு இருந்தேன். சரி, எப்படி அந்த மானை தேடிட்டு போனார், போனவருக்கும் மரணம் சம்பவிச்சுது. அப்படி அவர் மரணம் சம்பவிக்கக்கூடிய சமயத்தில் அவர் எதுக்காக காட்டுக்கு வந்தார்னா, தன்னுடைய இளவரசன், தன்னுடைய அழகான மனைவி, தன்னை மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு அவங்க மேலே உள்ள பட்டுதல் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காட்டில் வந்தவர் அவர் ஒரு மான் மேலே பட்டுதல் எடுத்தது. அப்படி ஒரு மரணம் சம்பவிக்கக்கூடிய சமயத்தில் அந்த மானை நினச்சிட்டார், ஐயோ இப்போ அந்த மான் என் கூட இல்லையே, அது இருந்தால் இப்போ அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அந்த மானுடைய ஸ்மரணத்திலே இந்த உடலை விட்டதுனால அவருக்கு அடுத்த உடல் ஒரு மானுடைய உடல் கொடுக்கப்பட்டது. அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது எது மேலே பற்றுதல் வச்சோம்னா நம்ம அதே ஆடுவோம்னு கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா பகவத்கீதையில், எம் எம் பாபி ஸ்மரன் பாவோ திடத்தந்தே கலைவரம் தம் தம் ஏ வைதிக்கவும் தேயா. இப்போ அர்ஜுனா கௌந்தேயா ஒருத்தர் வந்து இந்த உடலை விடும்போது என்ன என்ன நினைவோடு இந்த உடலை விடுறாங்களோ அவங்க அதே ஆடுவாங்க இல்லையா. யாராவது மனைவி மேலே ரொம்ப பற்றுதலாக இருந்தாங்கன்னா அடுத்த உடல் அவங்க ஒரு பெண்ணோட உடல் கொடுக்கப்படும். நெக்ஸ்ட் லைஃப்பில் வந்து அடுத்த பாடி வந்து அவங்களுக்கு மனைவி மேலே உள்ள பற்றுதனால ஒரு பெண்ணாக அவங்க பிறந்துடுவாங்க. ஏன்னா அந்த உடல் மேலே ரொம்ப ஒரு பற்றுதல் இருந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், உறவினர்கள் மேலே, நண்பர்கள் மேலே, சொத்து மேலே, இந்த மாதிரிலாம் பற்றுதல் இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி உடல் கிடைக்கும். அது மனுஷ உடலாக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில சமயம் நம்ம நிறைய பாவகாரியங்களை பண்ணியிருக்கலாம், நம்ம குழந்தைகள் மேலேயோ நம்ம பசங்க பொண்ணு மேலே பட்டுதலோடு இருந்தோன்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்க வீட்டில் ஒரு நாயாவோ பூனையாவோ கூட பிறக்கலாம், அவங்களுக்கு ஒரு பெட் அனிமலாக இருக்கலாம், அவங்களுடைய வீட்டு விலங்காக கூட நம்ம இருக்கலாம், அவங்களுக்கு சேவை பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம என்ன மாதிரி செயல் பண்ணுறோமோ அது தகுந்த மாதிரி உடலும், நம்ம என்ன உணர்வோடு இந்த உடலை வர்றோமோ அது தகுந்த மாதிரி அடுத்த உடலை எடுத்துருவோம். ஆனால் பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நேகா விக்கிரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்தியதே சொல்பமப்பியசிய தர்ம சேத்ராயதே பகதோ பயாத். இந்த முயற்சியில குறைவோ இழப்போ இல்லை, பக்தி தோண்டில் அல்ல, பக்தி பாதையில என்னைக்குமே நஷ்டம் கிடையாது. ஒருத்தன் ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே ஒரு தடவை இந்த மகாமந்திரத்தை உச்சரிச்சா தெரிஞ்சோ தெரியாமலோ கேளிக்கையாவோ இல்லை நம்பிக்கை இல்லாமல் சொன்னா கூட அதுக்கே பலன் இருக்கு, அதனுடைய பலன் நம்ம இழக்க போறது கிடையாது. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை, இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் கொஞ்சம் ஒருத்தர் முயற்சி பண்ணா கூட மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருத்தரை காப்பாற்றுவேன்னு கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதால. அப்படி இருக்கும்போது பரத சக்கரவர்த்தி தன்னுடைய ராஜ்யத்தையே திறந்து வந்தவரை கிருஷ்ணர் கைவிட்டுருவார என்ன, ஒரே ஒரு பிரச்சனை அவர் செய்தது. அவர்கிட்ட இருந்து ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய சரித்திரம் மூலமா கிருஷ்ணர் நமக்கு அறிவுறுத்துறது ரெண்டு விஷயம், ஒன்று இந்த மான்மேல பற்றுதல், இன்னொன்று அவருக்கு அந்த இடத்துல பக்தருடைய சங்கம் இல்லை. பக்தருடைய சங்கம் இருந்திருந்தா போய் இருக்க மாட்டார், அவர் தனியாக இருந்தார் இல்லையா, தனியாக போய் பக்தி தொண்டு பண்ணார். உண்மையில் ராஜ்யத்தை திறந்துதான் போனார், அவர் தனியாக போயிருந்தார். தனியாக இருந்ததுனால அவர் என்ன ஆயிடுச்சு, அந்த உயிரினத்து மேலே பற்றுதல் வந்துருச்சு. இதே பக்தர்கள் கூட இருந்தால் பக்தர்கள் மேலே பற்றுதல் வந்திருக்கும். பக்தர் மேலே பற்றுதல் வர்றது தப்பு கிடையாது. என்றைக்குமே வந்து நம்ம ஆச்சாரியன் மேலே பூர்வாச்சாரியர்கள் மேலே பக்தர்கள் மேலே பட்டு வச்சிருக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா அந்த உணர்வோடு இருந்துகிட்டே இருந்தோன்னா அட்லீஸ்ட் நம்ம உடலை விடும்போது அவங்கள நினைப்போம். ஆனால் பக்தர் அல்லாதவங்களோட நம்ம சங்கம் எடுத்துட்டோன்னா நம்ம அவங்களுடைய பட்டுதல் அவங்களுடைய நினைவு வர ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி பரத மகாராஜ் அவர் அந்த மான் மேல உள்ள பற்றுதலால் மானுடைய உடலை அடைஞ்சார், ஆனாலும் அவருடைய பக்தி வீண் போகலை. இதே கேள்விதான் அர்ஜுனன் கேட்டார் கிருஷ்ணர்கிட்ட ஆறாவது அத்தியாயம் வரும்போது பகவத்கீதையில், கிருஷ்ணா, ஒருத்தர் உங்களுக்காக யோக பயிற்சி பண்றவன் ஒருவேளை அந்த யோக பயிற்சியிருந்து விலகி போயிட்டால அதுல வீழ்ந்துட்டானா என்ன ஆயிடும், அவனு அவன் பண்ணதெல்லாம் வீணா போயிடுமா, சிதறிய மேகங்கள் மாதிரி ஆயிடாதா அப்படின்னு கேட்டார் அர்ஜுனன். கிருஷ்ணர் சொன்னார், ஒருபோதும் வீண் போகாத அர்ஜுனா, அவங்க சீக்கிரமாவே அவங்கள வந்து நான் பக்தி பாதை கொண்டு வந்துடுவேன். குறைந்தபட்சம் அடுத்த பிறவியில் அவங்கள நல்ல செல்வந்தர் குடும்பத்திலோ இல்லை பக்தர் குடும்பத்திலோ பிறக்க வச்சு அவங்கள பக்தி பாதை கொண்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரத மகாராஜோடைய அந்த முயற்சியை வீண் போக விடலை. என்ன பண்ணார்னா, அவருக்கு மானுடைய சரீரத்தில் வந்தால் கூட ஒரு ஞாபக சக்தியை கொடுத்தார். மத்த ஸ்மிதி ஞானம் மோகனம் ச, கிருஷ்ணர் தான் ஞாபக சக்தியும் கொடுக்குறார், கிருஷ்ணர் தான் ஞாபக மறதியும் கொடுக்குறார். ஸோ பரத மகாராஜுக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் முன் ஜென்மத்தில் பரத சக்கரவர்த்தியாக இருந்தேன், இப்போ மானுடைய உடலில் இருக்கேன், இதுக்கு காரணம் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சு போடுது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ மானுடைய உடலில் வந்துட்டால் கூட ஒரு மான் கூட்டத்துக்குள்ளே போல அந்த ரிஷிகள் இருந்த கூட்டத்துக்கு வந்தார். அதே காட்டில் ரிஷிகள்லாம் இருந்து யாகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தார். அந்த ரிஷிகளும் புரிஞ்சுட்டாங்க, இந்த மான் சாதாரணமான மானாக இருந்தால் மான் கூட்டத்தில் தான் இருக்கும், இது இங்கே வந்து இருக்குன்னு அவங்களும் விரட்டலை. அவங்க அது ஆனால் அவங்க வந்து அந்த மான் மேலே பற்றுதல் வச்சுக்கல, அவங்க அவங்க வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மான் அவங்க கூட இருந்திருந்தது. ஸோ இப்படி அந்த மானுடைய உடலில் வந்தப்போ பரத மகாராஜ் திரும்பவும் கிருஷ்ணரை நடிச்சுட்டு இருந்தார். திரும்பவும் கிருஷ்ணன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அவருக்கு, அந்த மானுடைய உடலை விட்ட உடனே அவருக்கு திரும்பவும் ஒரு மனித சரீரம் கொடுத்தார். அப்படி திரும்பவும் மனித சரீரம் வந்தப்போ திரும்பவும் ஞாபக சக்தியை கிருஷ்ணர் கொடுத்தார் அவருக்கு. அவர் பரத மகாராஜா இருந்தது, மானுடைய உடலில் போனது, இப்போ திரும்பவும் மனுஷனாக வந்திருக்கிறது. இப்போ அவருக்கு ஜடபரத் பேர், ஜடபரத். ஜடபரத் நல்ல ஆள், வந்து குண்டா நல்ல ஷவுட்டா ஜடம் மாதிரி இருப்பார். அவர் ஏன் ஜடம் மாதிரி இருப்பார்னா, அவர் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாவார் ஜடபரத். ஏன்னா அவருக்கு மூணு காலம் தெரிஞ்சு போச்சு, முன்ன எப்படி இருந்தேன், அதுக்கு முன்ன எப்படி இருந்தேன், இனி நான் எப்படி இருக்கணும் எல்லாம். அவர் என்ன, அவர் ஜடபரத் என்ன நினைச்சிட்டாருன்னா, இனி நான் அதே தப்பு பண்ணிடக்கூடாது, என்னுடைய இந்த மூணாவது பிறப்பு காரணம் நான் அந்த மான் மேல வச்ச பற்றுதல் தான். நான் பரத சக்கரவர்த்தியா இருந்தப்போ கிருஷ்ணரை மட்டுமே நினைச்சிருந்தா நான் அந்த உடல்ல இருக்கும் போதே கிருஷ்ணர்கிட்ட போயிருப்பேன். ஆனால் நான் பரத சக்கரவர்த்தியாக இருந்தப்போ மான் மேலே பற்றுதல் வச்சு மானுடைய உடலில் வந்து, ஆனால் இப்போ கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணினால எனக்கு திரும்ப ஒரு மனித சரீரம் கிடைச்சிருக்கு, இதை நான் ஒருபோதும் தவற விட்டுறக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவார், அவர் உலக விவகாரங்களில் எதுவுமே எடுபட மாட்டார், ஒரு ஜடம் மாதிரி வாழ்ந்தார். அந்த உலக பார்வைக்கு அவர் ஒரு பைத்தியமாக, ஒரு மந்தமானவன், ஒரு பைத்தியக்காரன், அந்த மாதிரி தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. சில சமயம் ஹரே கிருஷ்ணா பக்தர்லேயே அப்படி தான் சொல்லுவாங்க, என்ன பைத்தியக்காரமாக ரோட்டில் பாடிட்டு போகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் மண்டையில் மூளையே இல்லை, நம்மளாம் அவ்வளோ உலகத்தை இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சில சமயங்களில் இந்த உலகத்தில் உள்ளவங்களாம் ஹரே கிருஷ்ணா பக்தர்களை நிந்திக்கிறது உண்டு. ஆனால் பரத மகாராஜ் ஜடபரதராக வந்திருந்தப்போ இந்த நிந்தனைகளை கூட அவர் பொருட்படுத்தலை. சில சமயம் அவர் மேலே கல்லை விட்டு எறிவாங்க, அவர் மேலே மலை மூத்திரம்லாம் கழிப்பாங்க, குழந்தைகள்லாம் அவர்கிட்ட வந்து அவர் கேலி பண்ணுவாங்க, ஆனால் அவர் வந்து எதுவுமே பொருட்படுத்தாமல் வாழ்ந்துருந்தார். அவருடைய அப்பா அம்மா வந்து ஆக்சுவலி அவர் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தார் ஜடபரத். அவங்க அப்பா அம்மா எப்படியாவது இவனுக்கு வேதம் படிக்க வைக்கணும், இவனுக்கு உபநயனம் பூணல் போட்டு விடணும், என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. பரதமராஜ் ஜடபரதன் நினைச்சாரு, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம், நான் வேதம் படிக்கிறதுனால என்ன கிருஷ்ணர் மேலே பிரேமத்தையாக வளர்த்துக்க முடியும், இல்லை பூணல் போட்டால் என்ன கிருஷ்ணர் மேலே பிரேமத்தையாக வளர்த்துக்க முடியும், இதெல்லாம் வந்து வெளித்தோற்றமானது. இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் நான் அதிலெல்லாம் இப்போ போய் நான் வேதம் படிக்கிறேன்ட்டு போய் அங்கே யார் மேலேயே பற்றுதலாயி அதையே ரொம்ப ஆகணும் இல்லையா, யாருடைய சண்டையாகும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயல் இருக்கும், அதை நல்லா நம்ம வச்சுக்கணும். நம்ம யாராவது திட்டுனா அதுக்குண்டான வினையை நம்ம சந்திக்கணும், நம்ம யார் மேலேயா பற்றுதல் வச்சுட்டா அதுக்குண்டான வினையை சந்திக்கணும், நம்ம மூலமாக யாராவது மனது நோவடிச்சிட்டோன்னா அதுக்குண்டான வினையை சந்திக்கணும், எல்லாருமே நம்ம சந்திச்சு தான் ஆகணும், அதுலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அதனால தான் ஜடபரதர் ஜடம் மாதிரி இருந்தார், ஒரு செவிடு மாதிரி, ஒரு குருடு மாதிரி, ஒரு ஊமை மாதிரி வந்தார். அவர் சுற்றி என்ன நடந்தாலும் கண்ணு தெரியாத மாதிரி, காது கேட்காத மாதிரி, வாய் பேசாத மாதிரி வாழ்ந்தார். இது ரொம்ப உன்னதமான நிலை. ஸோ இப்படி ஜடபரதர் எது மேலேயும் பற்றுதல் இல்லாமல் வாழ்ந்தார். அவங்க அப்பா எவ்வளோ முயற்சி பண்ணி கடைசியில் அவர் பிராணம் போயிடுச்சு, அவரு கூட உள்ளே விட்டே போயிட்டார், ஜடபரதரை மாற்ற முடியல. ஆனால் அவனுடைய சகோதரர்கள் நல்ல வேதம்லாம் படித்து பெரிய பண்டிட் ஆடுவாங்க, அவங்களுக்கு பண்டிட்டானுன்னு அகங்காரம் வந்துடும், ஓ இவன் என்ன ஒன்றும் படிக்கல, இவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு அவனுக்கு வந்து கெட்டு போனது, கெட்டு போன சாப்பாடு, பழைய சாப்பாடு, கிழிஞ்சு போன துணி, இதெல்லாம் தான் கொடுப்பாங்க, சில சமயம் அவனுக்கு கவனிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஜடபரதர் வந்து அதெல்லாம் எடுத்துட்டார், என்ன இருக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, நான் இவங்க எதாவது செய்யறாங்க போய் நான் அதுக்கு அவங்ககிட்ட சண்டை போட போகுது, நான் அந்த கர்மத்துக்காக இன்னொரு பிறவி நான் எடுத்துட்டு வரேன், அவர் தெரியும் நான் ஒருவேளை இந்த வேதெல்லாம் படிச்சுதான் எனக்கும் அகங்காரம் வந்திருக்கு, இந்த மாதிரி நான் இப்படியே இருந்துட்டு போறேன், எனக்கு இதுதான் நல்லா இருக்கு. நான் இப்போ இப்ப ஜடபாரதா எப்பத்தோட உள்மனதுல கிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் எப்பத்தோட உள்மனதுல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரி மகாமந்திரத்தை சொல்லிட்டே இருக்காரு. அவர் மனதுக்குள்ள எப்பவும் கிருஷ்ணோட நாமத்தை சொல்லிட்டே இருக்காரு. ஆனா வெளித்தோட்டத்தில் ஒரு பைத்தியக்காரன போல ஒரு மந்தம் முடிச்சவன் போல இருந்தார். எப்படி அவரை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் இவன் சும்மா தான் இருக்கான். அந்த ஊர்ல நிறைய வயல்கள்லாம் இருக்கும், வயல்ல வேலை பார்க்கறதா அமைச்சுக்குவாங்க. அவரை போய் வயல்ல வேலை பார்க்கட்டும். அப்படி ஜடபாரதர் ஒரு நாள் வயல்ல போய் வேலை அங்க போன இவர் இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர் என்ன சொன்னாலும் செய்வார். ஜடபாரதர் என்ன வேலை சொன்னா செய்வார், அதிசயமா செய்வார். இது என்னட்ட ஏன் இதெல்லாம் சொல்றீங்களா கேட்க மாட்டேன். யார் என்ன வேலை சொல்ல செய்வோம், அவங்க சொல்றாங்க நம்ம செய்வோம் என்ன இருக்கு, அதனால நம்ம குறைஞ்சி போட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அந்த தோப்புக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் வந்து காளி பூஜை பண்ற சில கொள்ளையர்கள்லாம் காளி பூஜை பண்றாங்க. இந்த காளி பூஜை பண்றதுக்கு பொதுவாக காளியை வழிபடுறவங்க நரபலி கொடுப்பாங்க, மனுஷங்களே காளிக்கு பலி கொடுப்பாங்க. அப்போ அந்த கொள்ளை கூட தலை என்ன பண்ணுவான்னா, தலைவன் ஒரு பைத்தியத்தை பிடிச்சி வச்சிருப்பான் காளிக்கு பலி கொடுக்கறதுக்காக. பூஜைக்கெல்லாம் ஏற்பாடாகி எல்லாம் நடந்துட்டு போது பைத்தியம் எங்கே ஓடி போயிடும். அப்போ இந்த தலைவன் என்ன பண்ணுவான்னா, அந்த அவனுடைய சேவகர்கள்லாம் கூப்பிடுவான், எல்லாத்தையும் கூப்பிட்டு டேய் அவன் ஓடிட்டான்டா, அவனை பிடிச்சிட்டு வாங்க. அப்படி அவனை இங்கே பிடிச்சிட்டு வரல, உங்களே அவனா ஒருத்தனை பலி கொடுத்துட்டு வந்துடுவான். இவனுக்கெல்லாம் பயந்து போய் அவனை பிடிச்சிட்டதுக்காக போயிடுவாங்க. இப்படி எல்லாம் பல இடத்துல சுற்றி பார்த்தா அவன் அந்த பைத்தியம் எங்கே போனான்னு தெரியாது. அப்படி எதார்ச்சியா வந்தவங்க தோட்டத்து வழியா வந்து பார்த்தா, இவரு ஜனபாரதர் வந்து அப்படி தன்னை மறந்த நிலையில உட்காந்துட்டு இருந்தாரா, ஏ இவன் ஒரு பைத்திய மாதிரி தான் இருக்கான், இவனை பிடிச்சின்னு போடுவான், ஆளு நல்ல சாட்ட வாட்ட சாட்டமா இருக்கான் பிடிச்சின்னு போடுவான் அப்படின்னு ஜடபாரத கூட்டு. ஜடபாரதர் எங்க நீ என் கூட வரையா, வர வாங்க போலாம். அவர் யார் எங்க கூப்பிட்டாலும் வருவார் போ, அவருக்கு என்ன இருக்கு, அவருக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, அவருக்கு எது மேலே பற்றுதல் கிடையாது, அவருக்கு எதை பற்றி கவலையும் கிடையாது, அவர் எதை பற்றி ஏக்கவும் கிடையாது. அவர் வெறுமனே இந்த உடல்ல வாழ்ந்துட்டு இருக்காரு அவ்வளவுதான். இந்த ஆத்மா வந்து இந்த உடலை விட்டு போகிற வரைக்கும் இந்த உடலை வந்து நான் பகவானுடைய ஸ்மரணத்தில் இருக்கிறதுக்காக பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு கூட போயிட்டு இருந்தார். அங்கே போன உடனே அந்த தலைவன்கிட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி அவன் கிடைக்கல, இதை ஒருத்தர் கிடச்சிருக்கான், சரி அவனை உட்கார வைங்க. அவனை உட்கார வச்சு இந்த இவங்கெல்லாம் வந்து பூஜாரிலாம் பூஜையெல்லாம் பண்ணி அவனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு விட்டு ஒரு பெரிய அருவா எடுத்து வெட்ட போனான். வெட்ட போகும்போது அந்த காளி தேவதி பார்த்தா, அந்த பெரிய காளி சிலை இருக்கு இல்லையா, காலிசில அப்படி நாக்கெல்லாம் ஏன் வெளியில வந்து கண்ணெல்லாம் பெருசா, இப்படி பல கைகள் வேல் ஈட்டி சூளம் வாழ் கத்தி கதை இப்படி பல கரங்களோட இருப்பா காளி தேவி. பார்த்தாலே பயங்கர பயமா இருக்கும் காளி. நீங்க காளி கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அப்படி மனசுல திக்கு திக்குன்னு அடிக்கும். யாரா போயிருக்கீங்களா காளி கோயிலுக்கு? காளி கோயிலில் போனீங்கன்னா அந்த கொட்டு வாசிக்கிறது அங்க உள்ளதெல்லாம் பார்த்தா அப்படியே இன்னும் என்ன சொல்றதுன்னா அப்படி மனசுலாம் நம்மளை நமக்கு வந்து அங்க ஒரு நீங்க ஒரு கிருஷ்ணரோட கோயிலுக்கு வர்றதுக்கும் காளி கோயில் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா பார்த்தாலே பயம் வந்துடும். சின்ன குழந்தைகள்லாம் வந்து யூரின்லாம் போடுவாங்க பார்த்தா. ஆமா எட்டு கை பல கைகள் இருக்கும். இந்த காளி தேவை பார்த்தா காளி தேவதை, ஆனா பைத்தியார பசங்களா, அவன் ஒரு பரம பாகவத சாதுவை கொண்டு உட்கார வச்சிருக்கீங்களா, உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சிலையை ரெண்டா வெடிச்சிடும். சிலையை வெடிச்சு அதுல இருந்து காளி வெளியில வந்துருவான். அப்படி பயங்கரமா சத்தம் நாக்கல்ல வெளியிருந்து தலை ஓட்டையே மாலையா போட்டிருந்தான். பல பல கைகளோட அப்படி பிடிச்சி ஒரு ஒருத்தனையும் பிடிச்சி அவன் தலையெல்லாம் திருக்கி ரத்தத்தையெல்லாம் குடிச்சு அவன் தலையெல்லாம் பந்து விளையாடி இருந்தான். இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. ஜடபாரதர் எப்படி உட்காந்துருந்தார், இவ்வளவு சுத்தி நடந்துட்டு இருக்கு. பெரிய அமிழ் தும்மி வந்து அமர் கிழமை ஆயிட்டு இருக்கு. அவர் பாட்டுக்கு அமைதி உட்காந்துருந்தார். இந்த மாதிரி எந்திரிச்சு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. அவருக்கு இதுலயும் கூட பட்டுறது கிடையாது, ஓ காளி தேவி நீங்க காப்பாத்திட்டீங்க, அங்கிருந்து போயிட்டுரு அவர் பாட்டுக்கு பகவான் ஸ்மரணத்திலேயே போகட்டும். ஸோ இப்படி அவர் நினச்சிட்டா இந்த உடலை இவங்க என்ன வேணா செய்யலாம், இவங்க வெட்டுறாங்களா வெட்டுட்டும், நான் இது ரொம்ப சந்தோஷம், இப்போ என்ன வெட்டினானா நான் பகவான் நினச்சிட்டே இருக்கேன் அவர்கிட்ட போயிடுவேன். அப்படி அவர் அதுக்கும் தயாராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் என்ன ஆகுனா, அந்த ஊரில் ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருப்பார் ரகுகணான்னு ஒரு ராஜா. அந்த ரகுகண ராஜா ஒரு நாள் கபிலமுனியோட ஆசிரமத்துக்கு போவார். அப்போ அந்த பல்லக்கு தூக்குறதுக்கு ஒருத்தர் ரெகுலராக வர நாலு பேர் இருப்பான், ஒருத்தன் வராமல் இருப்பான், ஒருத்தன் ஆள் இல்லை ஒரு ஆள் இல்லை. அப்போ எல்லாம் தெரியும் இந்த ஜடபாரதம் சாப்பிட்டு சும்மா தான் இருக்கா, அவனை பிடிச்சிருவாங்க பல்லக்கு தூக்கின்னு போடும். இப்போ ஜடபாரதர் கூட்டி வந்தாங்க பல்லக்கு தூக்குன்னு வந்தார். ஜடபாரதர் அதுக்கும் போனார், சரி நான் பல்லக்கு தூக்குறேன் அப்படி ராஜாவுக்கு பல்லக்கு தூக்குறதுக்காக போனார். பல்லக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ரோட்டில் நடந்து போகும்போது திடீர்னு ஜடபாரதர் நின்றுருவார். இந்த நாலு பேர் நடந்து போகும்போது ஒரு ஆள் நின்று என்ன ஆகிடும், பல்லக்கு வந்து நிலை குலைய ஆரம்பிச்சிடும், ஷேக் ஆகும், உள்ளே இருக்கிறவங்க கீழே உள்ள மாதிரியெல்லாம் ஆகிடும். பல்லக்கில் ரெண்டு பக்கம் ஓப்பனாக தான் இருக்குது, துணி தான் போட்டிருப்பாங்க. சேர்க்கானோடனே ராஜாவுக்குள்ள பயம் வந்துடும், இப்படி நல்லா பிடிச்சிருந்துருவார் பல்லக. சரி ஏதோ கல்லுகளை தட்டி இருக்கும் போல இருக்கும், ராஜா கொஞ்சம் பொறுமையா இருப்பார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனது திரும்ப ஜட படத்து நின்றுவார். நின்ன உடனே திரும்ப பல்லக்கு ஆட ஆரம்பிச்சிட்டு ராஜா உள்ள கேட்பாரு, என்னாச்சு ஏன் பல்லக்கு நில குலையுது? இந்த மற்றவங்கெல்லாம் பயந்துக்குவாங்க, மற்ற ராஜாவுடைய மற்ற சேவகர்கள்லாம் சொல்லுவாங்க, அரசே இந்த பைத்தியம் தான் திடீர் திடீர் நிற்கிறான் என்னன்னு தெரியல அப்படின்னு. அந்த ராஜா பார்த்து கேட்பாரு, ஏன் என்ன உன்ன உன்னால் ஒழுங்கா போக முடியாதா, போட்டு போட்டோம் அப்படின்னு திரும்ப பல்லக்கு போகும். திரும்ப கொஞ்ச நேரம் போனே திரும்ப ஜட படத்து நின்றுடுவார். ஏன்னா நிறைய எறும்பு போயிட்டே இருக்கும் லைனா. அவர் என்ன நினைப்பாருன்னா, இந்த ஒரு எறும்பு மிதிச்சுட்டேன்னா திரும்ப நான் இன்னொரு பிறகு எடுக்கணும், அது பாட்டு அது வெளியில போகுது, நான் ஏன் போய் அதை மிதிக்கணும்னு நின்றுடுவார். இப்படி அவர் நின்ன உடனே அடுத்தடுத்து எறும்பு போயிட்டு இருக்கும் நின்றுட்டே இருப்பாரு. இந்த தடவை மூணாவது தடவை ஜட படத்து நிற்கும் போது பல்லக்கு ரொம்ப நில குளிஞ்சு ராஜா கீழே உழவு போடுவார். ராஜாவுக்கு வரும் பயங்கரமான கோபம், கீழே இறங்கி கண்ணு அப்படின்னா திட்டிடுவார் ஜட படத்துல. கேட்டு நீ அப்படி இப்படி கண்டபடிக்கு திட்டின உடனே அப்படியே ஜட படத்தை பார்த்துட்டே இருப்பார். அவர் வந்து யார்கிட்டயுமே பேசினதில்லை இது வரைக்கும். ராஜா பார்த்தோன்னே ஜடபரத்துக்கு பரிதாபமா இருந்துச்சு, ஏன்னா இவர் ராஜாவா இருந்தவர் தானே, நான் ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தவன், நான் இப்ப இந்த நிலைக்கு வந்திருக்கேன், இவர் இப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு ராஜாட்ட பேசினாரு. ராஜா ரொம்ப பேசிட்டாரு, சரி நான் அவருக்கு கொஞ்சம் அறிவு பூட்டுவோம் என்னன்னு சொல்லி கொடுப்போம். ராஜா நீங்க இந்த உலகத்து சக்கரவர்த்தி தான், ஆனா அது நிரந்தரமா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க நிரந்தரமா சக்கரவர்த்தி தான் இருக்க போறீங்களா? நீங்க இறந்ததுக்கு அப்புறம் என்ன போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? மன்னருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடும், என்னடா அவங்க பைத்தியமா இருந்தா பேச ஆரம்பிச்சா இவ்வளவு கேள்வியெல்லாம் கேட்கறான்னு. அப்ப இவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு, இவரை பார்த்தா பைத்தியமா இல்ல ஒரு சாது போல இருக்கு. உடனே மன்னரும் கேட்டுட்டாரு, நீங்க யாரு என்ன தயவுசெய்து விவரமா சொல்லுங்க, நீங்க கேட்கறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சிந்திக்க வைக்குது. அப்போ ஜடபரத சொல்றத்தோட சரித்திரம்லாம், நான் பரத மகாராஜா இருந்தேன், மானுடைய உடலுக்கு வந்தேன், இப்ப இந்த மாதிரி ஆயிருக்கேன். அப்ப ஆத்ம விஞ்ஞானத்தை போதிக்கிறார். அப்ப அந்த அந்த ரகுவன ராஜா வந்து ஜடபரதோடைய பாதங்களை சரணடைஞ்சு தன்னுடைய குற்றத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு அவர்கிட்ட நிறைய ஆத்ம விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிறார். ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, நம்ம இறக்கும் போது என்ன மனநிலையில் இருக்கணும், என்ன தவறு செய்திடக்கூடாது, எப்படி இந்த உலகத்தை ஆட்சி பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சுன்றார். நிறைய ஒரு தடவை சொல்லி கொடுப்பார், புரியாதவருக்கு திரும்ப கேட்பார், திரும்ப திரும்ப கேட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ரெண்டு அத்தியாயத்தில் முழுவதும் ஜடபரதர் வந்து அவருக்கு ஆன்மீக அறிவு போட்டிருக்கார் ரகுவன மகாராஜா. ஸோ இப்படி ஜடபரதர் வந்து இந்த உலகத்தில் எப்படி வாழணும், உடலை விடும்போது எந்த ஒரு மனநிலையில் இருக்கணுங்கிற காமிக்கிறதுக்காக பகவான் பரத மகாராஜோடைய சரித்திரத்தை பாகவதத்தில் வச்சிருக்கார். ஒரு அதுல வந்து பிரபுபாதர் ரொம்ப அழகா ஒரு இடத்துல பொருள் சொல்றார். பிரபுபாதர் வந்து ஒரு சுத்த பக்தர். பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ஜடபரத பரத மகாராஜ் பரத மகாராஜ் கிருஷ்ணர் மேல பாவத்தில் இருந்தார். பாவம்னா தெரியும் இல்லையா, பாவம்னா என்னன்னா எப்பவுமே கிருஷ்ணர் மறக்கவே முடியாது. அவங்களால சாப்பிடும்போது, தூங்கும்போது, நிற்கும் போது, நடக்கும்போது எப்பவுமே கிருஷ்ணர் முன்னாடி வந்துட்டே இருப்பாங்க, அந்த கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே இருப்பாங்க. அப்பேற்பட்ட நிலையிலிருந்த ஒரு பரத சக்கரவர்த்தி அந்த ஆன்மீகத்தின் அந்த 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 நிலையிலிருந்து விழுந்தாருன்னா அப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்க எவ்வளவு கவனமா இருக்கணும்னு பிரபுபாதர் சொல்றார். அவர் ஒரு ஆச்சாரியர், உண்மையில அவர் நமக்கு அறிவுறுத்திருக்காத அப்படி சொல்றாரு. அவருடைய பணிவுனால இப்ப நமக்கும் ஒரு இது அபாயம்தான் இந்த உலகத்துல வந்து. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டெப்பும் அபாயம்தான். பதம் பதம் எத்தி பதம் நதேஷம், நம்ம இருக்கக்கூடிய ஒரு அடியும் அபாயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், பக்தி தொண்டு செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜெபம் பண்ணுறதுலாம் ஏனோ தானோ, ஜெபம் பண்ணுறது பக்தி சேவை அறுவரையாக பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய முழு ஈடுபாடோடு செய்யணும். கிருஷ்ணருக்காக செய்கிறோம், கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும், ஆன்மீக குருவை சந்தோஷப்படுத்தணும், பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற மனோபாவத்தில் அந்த பாவத்தில் செய்யணும். அந்த பாவத்தில் செய்ய செய்ய செய்தால் அது கொஞ்சம் சுவை வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே சொன்ன மாதிரி ஒரு ஜீவாத்மாவோட இயற்கைக்கு தகுந்தாற் போல கிருஷ்ணர் அவங்க கூட அன்பு பரிமாற்றம் பண்ணி அவங்களுடைய நிலையை அவங்க நம்மளுடைய உன்னதமான நிலையை நம்ம அடையலாம். அப்போ நம்ம மரணம் சம்பவிக்கக்கூடிய சமயத்தில் கிருஷ்ணரை நினைக்கணும்னா இப்போ இருந்தே பயிற்சி பண்ணணும். அதுக்காக தான் இதெல்லாம், எதுக்கு பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்தே ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாலே, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாலே போதுமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். ஆனால் அந்தளவுக்கு நம்ம சுத்த பக்தர்கள் கிடையாது. ஹரிதாஸ் தாக்கூரர் மாதிரியோ இல்லை சைத்தன்ய மகாபிரபு மாதிரியோ நம்ம உன்னதமான நிலையில் கிடையாது. அதனால் பக்தருடைய சங்கம், கோயில், அப்புறம் பக்தி சேவை, பாகவதம், பாகவத உபன்யாசம் இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளை இன்னும் நம்ம உறுதிப்படுத்திக்கிறது தான். தொடர்ந்து கேட்டு 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 கிருஷ்ணாவோட லீலைகளை தொடர்ந்து கேட்டு 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 நம்ம வந்து நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். எப்போ நம்ம பக்தி தொண்டில் பக்குவம் அடையிறோமோ அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை பார்க்க முடியும். அந்த சமயத்தில் உடலை விட்டால் நம்ம கிருஷ்ணர்கிட்ட போயிடும். இப்போ வந்து இதுதான் பரீட்சை. பரீட்சை என்னன்னா, இப்போ நமக்கு ஆபத்து வந்தால் நம்ம கிருஷ்ணரை நினைப்போமாங்கிறதா பரீட்சை. நிறைய இடத்துல பார்க்கலாம். நமக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது நம்மளால டக்குனு கிருஷ்ணரை கூப்பிட முடியாது.
ஐயோ அம்மா,
ஐயோ அம்மான்றோம், இல்லாட்டி மறந்துடுவோம். அன்னைக்கு ஒரு மாதிரி சொன்னாங்க, ஒருத்தர் வந்து செயினை பிடிச்சின்னு போயிட்டான், செயினை பிடிச்சிருக்கிறான், பிரபு நான் ஆ ஆங்கிறேன் அப்படின்னு வாயே வரமாட்டேங்குது. நான் சொன்னேன் கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. எப்படி வரும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னா தானே வரும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் படிச்சு படிச்சு சொல்றோம், தினமும் சொல்லுங்கன்னா ஒரு மாலை சொன்னா வராது. கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே இருக்கணும், 16 மாலை 18 மாலை நிற்கும் போது நடக்கும்போது கிருஷ்ணோட நாமங்களை கீர்த்தனமா கேட்டுட்டே இருக்கணும், படிக்கணும். அப்பதான் அந்த உணர்வு வரும். அப்புறம் ஆபத்து வரும்போது ஆதான் வரும், வேற ஒண்ணும் வராது. அப்படிதான் ஆயிடுச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு வேணா கிருஷ்ணர் வரலாம், எங்களுக்கு எல்லாம் அந்த டைம்ல நான் சொன்னேன், எங்களுக்கு உங்களுக்கு இல்ல, எல்லாருக்கும் கிருஷ்ணர் வரணும் அப்படின்னு. எல்லாருக்கும் கிருஷ்ணர் வரணும், ஆ ஊ எல்லாம் வேலை செய்யாது அந்த நேரத்துல. அந்த நேரத்துல அந்தே நாராயண ஸ்மிருதி, அந்த கால அந்த நேரத்துல நாராயணன் நினைக்கணும். அப்ப ஆ ஊ எல்லாம் கூப்பிட்டு பிரயோஜனம் இல்ல. அவன் சொன்னாங்க, எனக்கு வார்த்தையே வரல. அப்புறம் சொன்னேன்ல மரணம் வரும்போது வார்த்தையெல்லாம் வராது, கை கால் இழுத்துக்கும், தொண்டை அடைச்சிரும், கபம் வந்து அடைச்சிக்கும், வாதம் பித்தம் எல்லாம் இருக்கும். ஏதோ ரொம்ப பாக்கியம் பண்ண அந்த நேரத்துல பக்கத்துல யாராவது ஹரே கிருஷ்ணா சொன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அவ்வளவுதான், அதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். ஒருத்தன் உடலை விடும்போது அந்த இடத்துல ஒரு பக்தர் இருந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றாருன்னா அதுக்கு அவர் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த டைம்ல காது மட்டும்தான் வேலை செய்யும், வேற எதுவும் வேலை செய்யாது. நீங்க யாராவது இறந்து போன வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க நல்லா வளவளன்னு பேசலாம், அவங்களால பேச முடியாது. நீ என்ன சொல்றீங்கன்னு கேட்டுட்டு வாங்க, நல்லா கேட்டுட்டு அவங்க எதோ சொல்ல வராங்க சொல்லவும் முடியாது. பயங்கர வேதனையா இருக்கும், உடம்பு பூரா 1000 தேல் கொட்டின வேதனை இருக்கும். ஒரு தேல் கொட்டினாலே நம்மளாம் துடிச்சு போடுவோம், 1000 தேல் கொட்டினா என்ன ஆகுது. அந்த ஒரு வேதனை மரணம் சம்பவிக்கும் போது இருக்கும். பீஷ்மர் அம்பு படுக்கல படுத்திருந்தாருன்னா அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கு அந்த உடல்ல. ஒரு அம்பா ரெண்டு அம்பா அம்புகளுக்கு நடுவில் கையே போக முடியாது, அந்த அளவுக்கு கேப்பே கிடையாது. சர மாதிரி அம்பு அம்பு தொடுத்து அதுல படுத்திருக்காரு. அந்த வேதனைக்கு நடுவுலயே அவரு கிருஷ்ணர் நினைக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அவர் சுத்த பக்தரா இருக்கணும். அந்த பார்த்த சாரியோட ரூபத்தை பார்த்துட்டே நான் இந்த உடலை விடணும். பிரபுபாரோ ஒரு 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 மிகப்பெரிய உதாரணம். நீங்க பிரபுபாடு இறுதி நாள்னு சொல்லி சில சிடி கேசட் எல்லாம் பக்தர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கடைசி நொடி வரைக்கும் பிரபுபாரு வந்து பாகவத மொழியை பண்ணிட்டு இருந்தார். ஓரொரு வார்த்தையாக சொல்லுவாங்க, ஓரொரு வார்த்தையா பதிவு பண்ணுவாங்க. பிரபுபாரு வாழும்போது எப்படி கிருஷ்ணகுணரோட வாழணும்னு காமிச்சாரு, இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் எப்படி கிருஷ்ணகுணரோட போறதுன்னு காமிச்சாரு. பாகவதத்தை பேசிட்டே போனார், பாகவதத்தை மொழிமொழி பண்ணிட்டே போனார். இதுதான் கலை, வாழும் கலை, இறக்கும் கலை. இதுதான் உண்மையான வாழும் கலை. வெளியில வேற ஏதோ வாழும் கலையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மையான வாழும் கலை இல்லை. ஒருத்தர் வாழும்போது கிருஷ்ண உணர்வோடு இருந்தானா அதான் உண்மையான வாழும் கலை. அது பரீட்சை மரணம் போது, மரணம் வரும்போது பரீட்சை இருக்கும். எல்லாத்துலையும் பரீட்சை இல்லாமல் இருக்கவே கிடையாது, எங்க போனாலும் பரீட்சை இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து மனுஷ வாழ்க்கைக்கு பரீட்சை இருக்கு, மரணம் தான் பரீட்சை. அதை பரீட்சை சொல்லிட்டுலாம் வராது, மற்ற பரீட்சைலாம் சொல்லிடுவாங்க இல்லையா. 10வது வகுப்புனா அவனுக்கு மே மாதம் தான் பரீட்சைன்னு சொல்லிடுவாங்க, ஏப்ரல் மே இல்லாட்டி மார்ச்சில். ஆனால் மரணம் சொல்லிலாம் பரீட்சை கிடையாது, அடுத்த நிமிஷம் வரணும், வரும். நம்ம தயாராக இருக்கணும் அந்த பரீட்சைக்கு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும். 12வது வகுப்பு பரீட்சைக்கு 10வது வகுப்புலேருந்தே படிக்கிறாங்க, 2 வருஷமாக உளுந்து உளுந்து படிக்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு வராங்க. அவ்வளோ தூரம் அவங்க தயாராகிறாங்க அந்த பரீட்சைக்கு. எவ்வளோ 2 வருஷம் கழித்து வரக்கூடிய பரீட்சைக்கு, அடுத்த நிமிஷம் வரக்கூடிய பரீட்சைக்கு நம்ம தயாராகலை இன்னும். எப்போ வரும்னு தெரியாது பரீட்சை. அதனால நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். அதனால பீஷ்மரிங்க நமக்கு வலியுறுத்துறார். அந்த அவர் இந்த உடலை விடும்போது அந்த பார்த்தசாரியோட ரூபத்தை நான் அந்த இறுதி கவர்ச்சியாக, அவர் தான் அந்த பகவானை நினைச்சுட்டே இருக்கணும். பீஷ்மர் வந்து அந்த அளவுக்கு கிருஷ்ணனோட பயிற்சி பண்ணதுனால கிருஷ்ணர் அவர் முன்னாடி வந்தார் இல்லையா. பீஷ்மர் வந்து அந்த அளவுக்கு உறுதியா இருந்தார். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னங்க பீஷ்மர் எதிர்த்தரப்புல தானே இருந்தாரு, எதிர்த்தரப்புல துரியோதனுக்குள்ள பண்ணிட்டு இருந்தாரு, அவ எப்படி நீங்க அவர் கிருஷ்ணரோட சுத்த பத்தர் சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாமா இல்லையா. சொல்லலாமா இல்லையா, ஏன் பீஷ்மர் எப்படி நம்ம சுத்த பத்தர் சொல்ல முடியும். பீஷ்மர் சுத்த பக்தர் ஆச்சாரியரா சொல்றோம் நம்ம, ஆனா அவர் எதிரணியில செயல் பண்ணாரு அப்படிதானே. பாண்டவருக்கு எதிர் தரப்புல தானே இருந்தாரு, அப்புறம் எப்படி சொல்றோம். சரி, கிருஷ்ணருடைய இச்சா அதான் நான் முதலே சொன்னேன் இல்லையா. பாகவதத்துல வரக்கூடிய ஓரொரு நபர்களும் கிருஷ்ணருடைய விருப்பப்படி செயல்படுறாங்க. அதே பீஷ்மர் புரிஞ்சிட்டார் கிருஷ்ணருடைய விருப்பம். அது மட்டும் இல்ல, எதிரணியில இருந்து கூட கிருஷ்ணருக்கும் பீஷ்மருக்கும் அன்பு பரிமாற்றம் இருந்தது. ஆமா, இல்லாட்டி ஏன் கிருஷ்ணர் பீஷ்மர் இந்த உடலை விடும்போது கிருஷ்ணரை பார்க்கணும்னு நினைக்கணும். அவர் கிருஷ்ணத்தோட எதிரியா நடிச்சிருக்காரு, கிருஷ்ணருடைய தன்னுடைய அஸ்திரங்களால் கிருஷ்ணோட உடலெல்லாம் கிழிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் ஏன் அவர் முன்னாடி வரணும்னு நினைக்கணும்? கிருஷ்ணருக்கு பீஷ்மரை கொண்டதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் இல்லையா? நேற்று உபன்யாசத்துல படிச்சிருந்தோம், ஒரு சுதர்சன விட்டுருந்தா பீஷ்மரை போய் கிருஷ்ணர் கொண்டு இருக்கலாம், கிருஷ்ணர் பீஷ்மரை கொண்டு இருக்கலாம். ஆனா கிருஷ்ணருக்கும் தெரியும் பீஷ்மருக்கும் தெரியும், கிருஷ்ணா பீஷ்மருடைய அன்பு சேவையை ஏத்துன்றார், பீஷ்மரும் கிருஷ்ணருடைய அந்த லீலைகளை ரசிக்கிறார். இப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நித்தியமான அன்பு பரிமாற்றம் இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணர் அந்த பார்த்த சாரியோட ரூபத்துல பார்த்துட்டே அந்த உடலை உடலும் கிருஷ்ணர் பீஷ்மர் விரும்பினார், கிருஷ்ணரும் அங்க வந்து தரிசனம் கொடுத்தார். அது மட்டும் சொல்லல பீஷ்மர், அந்த யுத்த காலத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே அவங்களுடைய நிலை அடைஞ்சாங்க. அவங்களுடைய இறுதி, அவங்களுடைய என்ன சொல்றது, பூர்ம நிலை அடைஞ்சாங்க, உண்மையான நிலை அடைஞ்சாங்க. உண்மையான நிலை என்னது? முக்தி கித்வா அன்னதா ரூபேன சுரூப்பேன வஸ்திதா, அவங்க அவங்களோட சொரூப நிலை சித்தி அடைஞ்சாங்க. அங்க உள்ள எல்லாருமே கிருஷ்ணரை தரிசனம் பண்ணாங்க, எதிரணியில் இருந்தவங்களும் சரி எல்லாருமே. இந்த ஒண்ணு போதும், கிருஷ்ணருக்கு கருணை வாய்ந்தவர், கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், கிருஷ்ணர் எல்லாருக்கும் சமமானவர். அவர் அந்த மகாபாரத யுத்தத்துல யாரெல்லாம் அவரை பார்த்துட்டு இருந்த உடலை விட்டாங்களோ அவங்க எல்லாருமே கிருஷ்ணர் மோட்சம் கொடுத்தார். கிருஷ்ணர் எவ்வளவு தயால உள்ள படைச்சவரா இருக்கு. அதனால பீஷ்மர் நினைக்கிறார், எனக்கும் அந்த கிருஷ்ணர் கருணை காமிக்கட்டும், நானும் அதே நிலை அடையணும் அப்படின்னு பீஷ்மர் வேண்டின்றார். ஜெய் ஸ்ரீ பீஷ்மாச்சாரியா கி, ஜெய கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி, ஜெய கோர் பிரேமானந்த். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் கருத்துக்கள் ஏதாவது சொல்லுங்க. கேள்விகள் சந்தேகங்கள் கருத்துக்கள், ஓகே நம்ம ஜெபம். பீஷ்மர் வந்து இறந்தாருன்னு சொல்லக்கூடாது, பீஷ்மர் மறைந்தாருன்னு சொல்லலாம். ஜடபரத பரத மாறாரு, இந்த உடலை விட்டாரு அவ்வளவுதான் அவருடைய. ஆமா, அந்த டைம் வரும்போது அவர் உடலை விட்டு பகவான்கிட்ட போடுறாரு. ஆமா, எப்பவுமே பக்தர்கள் வந்து இறக்கிறது கிடையாது. இந்த இது கூட தப்பா தான் போட்டுரு, பீஷ்மருடைய மரணம்னு போடக்கூடாது, பீஷ்மரின் மறைவுன்னு தான் போடணும். பீஷ்மர் தோன்றினார் மறைந்தார், மறைந்தார் தான் போடணும், மரணம் அடைஞ்சார்னு சொல்லக்கூடாது. பக்தர்களுக்கு மரணமே கிடையாது, உண்மையில ஆத்மாவுக்கே மரணம் கிடையாது. அப்புறம் பக்தர்களுக்கு சொல்றதுக்கு பீஷ்மர் தோற்றம், பீஷ்மரின் தோற்றம், பீஷ்மரின் மறைவு தான் சொல்லுவோம். பீஷ்மர் மறைறார், எப்படி சூரியன் உதிக்குது மறைதோ அது மாதிரிதான் பகவானும் ஆச்சாரியர்களும். ஆச்சாரிய ஆழ்வார்கள் வைஷ்ணவர்கள்லாம் இந்த உலகத்துல தோன்றாங்க மறையறாங்க, பகவான் தோன்றி மறையிற மாதிரி அவங்களும். ஏன்னா அவங்களாம் நித்தியமான சேவகர்கள், பகவானுடைய நித்தியமான சகாக்கள். பீஷ்மர் வந்து கிருஷ்ணா அந்த லீலைக்காக கொண்டு வந்தார், லீலையை முடிஞ்சது கூட்டின் போடுறாரு, அவ்வளவுதான். மகரிஷி, மகாரிஷி, பெரிய ரிஷிகள், மகா மகா மகானா பெருசு, பெரிய ரிஷிகள். ஹரே கிருஷ்ணா.